உத்தமன் அத்தன் உடையான் அடியே நினைந்து உருகி மத்த மனத்தொடு மாலிவன் என்ன மனநினைவில் ஒத்தன ஒத்தன சொல்லிட ஊரூர் பிரிந்து எவரும் தத்தம் மனத்தன பேச எஞ்ஞாண்டுகொள் சாவதுவே. இந்த பாடல்ல மணிவாசக பெருமான் என்ன குறிப்பிடுகிறார் பாத்தீங்கன்னா, இறைவனை உத்தமன். ஏன்னா இது அந்தாதியில் அமைய பெற்றது. முன்னே பாடல் உத்தமன் என்று முடிந்ததுனால உத்தமன் என்று தொடங்குகிறார். உத்தமன் அத்தன் உடையான் அடியே நினைந்து உருகி. உத்தமன் என்பது பெருமானுக்குரிய பெயர். அதாவது மலங்களின் இயல்பாகவே நீங்கி நிற்பதனால இறைவனுக்கு உத்தமன் பெயர். எனவே உத்தமன் அத்தன், அத்தனா என்னுடைய தந்தை என்று பொருள். உத்தமன் அத்தன் உடையான், உடையான்னா நம்ம எல்லாம் ஆளாக உடையவன். ஏன்னா இந்த திருவாசகத்துல உடையான் பல இடங்கள்ல வரும். நம்ம ஒரு இடத்துல காண்கிற சிந்தனை பல இடங்களை வைத்துக்கலாம். ஒவ்வொரு முறையும் அதை விரிக்க வேண்டிய அவசியம் இல்லை. எனவே உடையான் என்றால் நம்ம எல்லாம் ஆளாக உடையவன், எஜமானன் என்று சொல்லப்படுகிற அந்த சொல்லுக்குரிய பொருள். எனவே உத்தமன் அத்தன் உடையான் அடியே நினைந்து உருகி. எனவே இறைவனுடைய திருவடியை நினைந்து உருகுதல். எனவே எல்லா என் தலைவனாகவும் என்னுடைய தந்தையாகவும் இந்த உலகம் அனைத்தையும் தன்னுடைய உடமையாகவும் எனக்கு தலைவனாக இருக்கக்கூடிய இந்த பெருமானை அவனுடைய திருவடியை நினைந்து 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 உருகுகின்ற நிலை. எனவே நினைந்து உருகி மத்த மனத்தொடு மாலிவன் என்ன மனநிலைவில், மத்த மனத்தொடு. எனவே இங்கு சொல்லுகின்ற பொழுது அந்த மத்தம் என்ற சொல்லுக்கு களிப்பு, அதாவது மகிழ்ச்சி, மகிழ்ச்சியினுடைய வெளிப்பாடாக ஆனந்தத்தினுடைய மிகுதியாக இருப்பது. எனவே அந்த மத்தக்களிரனும் அப்படின்னு சொல்லக்கூடிய சொல். எனவே மத்தம் என்ற சொல்லுக்கு ஆனந்தம், கழித்து கலந்ததோ காதல் கசிகொடு அப்படிங்கிற போல இங்க மத்தம் என்பது இந்த இடத்துல மகிழ்ச்சியை கொடுத்திருக்கிறது. எனவே மிகவும் மகிழ்ந்த நிலை அதான் இங்க அந்த மத்த மனத்தோடு மால் இவன் என்ன மனநிலைவில் ஒத்தன ஒத்தன சொல்லிட. அதாவது இறைவனை முன்னே சொல்லப்பட்ட ரெண்டு நிலையிலும் தான் அருந்தி தான் விதிர்த்து தான் தவிர்ந்து நிற்கக்கூடிய நிலையுடைய அடியவர்கள் இறைவனை தவிர இன்னொருவனை ஒருபோது என் குடிகடினும் பிற தெய்வம் உள்ளேன் என்று நிற்கக்கூடியவர்களுக்கு சீவன்முத்தர்கள் என்று பெயர். அவர்கள் எந்த நிலையிலும் இறைவனை தவிர இன்னொருவரை ஒரு துணையாக ஒருபோதும் கருத மாட்டாங்க. அது நீங்க எந்த கடவுள் வழிபாட்டில் பார்க்கலாம். அருணகிரிநாதர் சொல்றார், உன்னை அன்றி ஒருவரை நம்புகிறேன், பின் ஒருவர் பின் செல்கிறேன், பன்னிருகை கோலப்பா வேளப்பா செந்தில் வாழ்வே என்று முருகப்பெருமானை போற்றுவர். எனவே உன்னை ஒருவரை நான் உன்னை அன்றி ஒருவரை ஒருபோதும் நம்ப மாட்டேன். இது பக்தியினுடைய வெளிப்பாடு. அது மாதிரி இங்க ஒத்த ஒத்தன ஒத்தன சொல்லிட அப்படிங்கும் பொழுது அவர்களுடைய சில இது நம்முடைய மணிவாசக பெருமான் தீவர் முத்தர் நிலையில இருக்கின்ற காரணத்தினால் அந்த நிலையில் இருக்கவங்க பரமே பார்த்திருப்பர், மேலானவற்றையே சிந்தித்துக் கொண்டிருப்பாங்க. இடையில உலகத்தினுடைய நினைவுகள் அவ்வப்போது வந்து செல்லும். நம்முடைய ஞான சாஸ்திரத்துல சொல்லுவாங்க, அந்த மலவாசனை வந்து தாக்கும்பாங்க. மலம் தான் தீமை செய்யுங்க, வாசனை ஒண்ணும் பண்ண முடியாது. பெருங்காய தப்பா இருக்குது, அதுல பெருங்காயம் இருந்துச்சுன்னா நம்ம பயன்படுத்துற உணவு பொருள் சிறு கூழ் போட்டு வைத்துக் கொள்ளலாம். பெருங்காயம் தீந்து போச்சு, அந்த டப்பா மட்டும் இருக்குது. இன்னைக்கு சாம்பார் ரசம் வைக்கும் போதுதான் பாக்கணும் பெருங்காய டப்பாத்துல பெருங்காயத்தை காணும். என்ன பண்ணாங்க, டப்பா திறந்தா வாசனையாவே இருக்கும். சரி நம்ம என்ன பண்ணலாம், கொஞ்சம் தண்ணியை ஊத்தி ஒரு சுடு தண்ணியை ஊத்தி நல்லா ஒரு கலக்கு கலக்கி அந்த ரசத்துல ஊத்திட்டா அந்த பெருங்காய வாசம் வருமானு கேட்டா வராது. டப்பால வாசம் இருக்கும், ரசத்துல வராது. இது தாங்க மல வாசனை. மலம் இருக்கும், அது எந்த அளவுல இருக்கும், ஞானிகளுக்கு வாசனை அளவுல இருக்கும். அந்த வாசனை அவனுக்கு என்னத்தை கொடுக்காது, துன்பத்தை கொடுக்காது. எப்படி ரசத்துல போட்ட போது எப்படி அது நறுமணம் கொடுக்கவில்லையோ அதுபோல அந்த ஞானிக்கு ஆகாமியம் வாராம தடுத்துடும். இதுதான் மலவாசனை, மலவாசனைன்னு பேரு. நம்ம மலவாசனை நம்ம மலம் மாறிதான் அங்கிருக்கு மலை வேலை செய்ய மாட்டிருக்குது அப்படி இல்லைங்க. நமக்கு நிக்கிற நிலை வேறு. சீவன் முத்தர்களுக்கு திருவள்ளியே சிந்திச்சுட்டு இருப்பாங்க. சில நேரங்களில் அவருக்கு அந்த மேல்நிலையை விட்டு கொஞ்சம் கீழே இறங்குவாங்க. அப்ப அந்த உலகியல் நிலை அவ்வப்போது வந்து தாக்கும். அப்படி சாப்பிட்டிருந்த பொழுதெல்லாம் மனநிலையில் ஒத்தன ஒத்தன என்ற அந்த நிலை சொல்லுவாங்க. அதாவது மக்கள் அவங்க என்ன சொல்லுவாங்க, சிவஞானிகளை பெரும்பாலும் ஞானின்னு பாராட்ட மாட்டாங்க. ஏன்னா ஞானியா இருக்கிறவன் தன் ஞானின்னு காட்டிக்க மாட்டான். இதாங்க நம்ம நூல் காட்டுகிற நிலை. நம்முடைய சிவஞான போதம், சிவஞான சித்தியார் போன்ற நூல்கள் ஒரு ஞானிக்கு என்ன காட்டுகிறதுன்னு கேட்டா நம்மளை போலவே இருப்பான். அவனுடைய வேடம் எப்படி இருக்குன்னா, இதுக்கு ஞானிக்காக தன்னை தனியாக அடையாளம் காட்டிக்கொள்ள மாட்டான். நான் ஞானி அப்படின்னு சொல்ல மாட்டான், தன் அடையாளப்படுத்திக் கொள்ள மாட்டான். எப்படி இருப்பான்னு கேட்டாங்க, பைத்தியக்காரனை போல இருப்பார்கள், உன்மத்தர் போல் இருப்பர், பேய் பிடித்தவனை போல் இருப்பர், குழந்தையை போல இருப்பாங்க. இதுதான் ஞானிக்கு சொல்லி இருக்கிற இலக்கணம். ஒரு குழந்தை எப்படி இருக்குமோ அப்படி இருப்பாங்க. குழந்தையே எப்படி இருக்கும், கள்ளம் கபடமத்து இருப்பது போல இருப்பார்கள். பைத்தியம் பிடிச்சவன் எப்படி இருப்பானோ அப்படி இருப்பாங்க. பேய் பிடித்தவன் எப்படி இருப்பானோ அப்படி இருப்பான். இப்படித்தான் ஞானிக்கு விளக்கம் சொல்லியிருக்கு. பெரிய மடம் அமைத்திருப்பார், பத்து கார் நிற்கும், எந்த காரில் போவார் என்று தெரியாது நம்ம சுவாமி. அவங்க எல்லாம் ஞானின்னு நம்ம நூல் சொல்லல. ஞானின்னு நான் வந்து உலக ஞானி அப்படின்னு லெட்டர் பேட் எடுத்து வச்சுக்கிட்டு சீல் குத்தி கையெழுத்து போட்டுலாம் உட்காந்து மாட்டாரு ஞானி. நம்ம நூல் அப்படி ஞானின்னு சொல்லல. ஆனா இன்னைக்கு நம்ம 21 நூற்றாண்டுல அப்படி இருந்தா தான் நான் ஞானின்னு நினைக்கிறோம். நான் உலகத்துக்கே வழிகாட்டுகிற ஞானி அப்படின்னு சொன்னா அவங்க காலில் போய் தான் உழுகுறோம் இல்லைங்களா. யாரும் எந்த இடத்துலயும் ஞானி ஞானி என்று காட்டிக்க மாட்டாங்க. அதனால இங்க சொன்னாரு அந்த சொல் அதுதான் பொருள். இவர் எப்படி இருக்கிறாரு, இறைவனையே நினைந்திருக்கிறார். மத்த மனத்தோடு மால் இவன் என்ன மனநினைவில், மத்தம் ஆனந்த கழிப்பு. இதுக்கு இன்னொரு பேர் ஊமத்தம் இருக்குது, மயக்கம் செய்யுங்க. மத்தம்னா மயக்கம்னு ஒரு பொருள் இருக்குது, கழிப்புன்னு ஒரு பொருள் இருக்கிறது, மயக்கம்னு ஒரு பொருள் இருக்கு. ரெண்டும் சொல்லுக்கு தான் வேறு, பொருள் ரெண்டுக்கு மயக்கம் தானு கேட்டா ஆனந்தத்துல மயங்குவது வேறு இல்லைங்களா. அதுவே மது அறிந்து விட்டு மயங்கி நிற்பது வேற அல்லவா, ரெண்டும் மயக்கம் தான். இதுலயும் மயக்கம் தான் இருக்குது, அதுலயும் மயக்கம் தான் இருக்குது. ஆனந்தத்துல மயங்குவது அது ஆனந்தத்துக்கு வழிகாட்டுவது, இதுல மயங்குவது எதை காட்டும், இது அழிவுக்கு வழிகாட்டுவது. ரெண்டுக்குள்ள வேறுபாடு, ஆனா ரெண்டுலயுமே மயக்கம் தான். நாமும் மயக்கம் செய்யும், சீயும் மயக்கம் செய்யும். நாவின் மயக்கம் எப்படிப்பட்டது, அழிவுக்கு வழிகாட்டுவது. சீயினுடைய மயக்கம் எப்படி இருக்கும், அங்கேயும் இருக்கிறது தெரியாது. ஆணவ மலமும் தன்னோடு சேர்கிற பொருள் மறைத்து தன்னை காட்டி நீக்கும், தன்னூலுக்கு பொருளை காட்டாது. சிவத்தோடு கலந்துட்டாலும் சிவன் தான் தெரியும், உயிர் தெரியாது, ரெண்டு இடத்துலயுமே தெரியலையே. அது பேசாம நம்ம மாவோடவே இருந்துக்கலாமே, ஏன் சீ கூட போயிருப்பாங்க. மா என்கிற ஆணவ மலத்தோடு கூடி இருந்தீர்களானால் மலம்தான் தெரியும், நீங்க தெரிய மாட்டீங்க. அது இன்னும் ஆழமா சொன்னா மலம் கூட தெரியாது, மலமும் தெரியாது, நீங்களும் தெரிய மாட்டீங்க. இருபொருளும் காட்டாது இது, உலகத்தில் இருக்கிற இருள் உருவம் காட்டும், இருபொருளும் காட்டாது இது என்பது திருவருட்பயம். அதனால ஆணவ மலம் தன்னை காட்டாது, தன்னை காட்டினதுதான் பரவாயில்ல, தன்னுள் இருக்கிற பொருளையும் காட்டாது. எனவே மா என்பது மயக்கத்தை செய்கிறது. அந்த மா என்ற மயக்கம் தன்னையும் காட்டாது, ஆன்மாவையும் காட்டாது, மயக்குவது. தீ இருக்கிற மயக்கம் எப்படிப்பட்டது, சிவத்தை காட்டி நிற்கும், நான் அனுபவிக்கிறேன் என்பதை காட்டாது. அனுபவிச்சுட்டு இருக்கலாம் ஆனா காட்ட முடியாது. எனவே இதுதான் அடிப்படையான நிலை. எனவே அந்த வகையில் இங்க கழிப்பு என்பதற்கு மயக்கம் அப்படின்னு, உன்மத்தம் மத்தம் என்பதற்கு மயக்கம் பொருள் சொல்லலாம், கழிப்புன்னு பொருள் சொல்லலாம். இந்த இடத்துல கழிப்பு என்பது சரியானது, ஏன்னா ஆனந்தத்தினுடைய வெளிப்பாடு. எனவே அதை இங்க சொல்லுகின்ற பொழுது அதை சொல்லுகிறார், உத்தமன் அத்தன் உடையான் அடியே நினைந்து கழிப்புங்க. அதாவது எளிமையான உதாரணம் சொல்லணும்னு வச்சுக்கோங்க, அபிராமி பட்டர் அப்படியே அம்மையினுடைய ஆனந்தத்துல அழுந்தி கிடந்த, அப்படியே திளைத்து நின்ற மன்னன் அந்த பக்கம் வந்தான். என்ன ஒரு அந்தனர் அமர்ந்திருக்கிறாரு அப்படின்னு பார்த்துட்டு, என்ன பட்டரே இன்று என்ன நாள் அப்படின்னு கேட்டார். அவர் சொன்னாரு, அப்படியே அம்மையினுடைய அழகுல ஆனந்தத்துல பேரொழியில மூழ்கி இருந்ததுக்கு இன்னைக்கு பௌர்ணமின்னாரு. அப்புறம் பார்த்தா அம்மாவாசை அன்னைக்கு. நான் மன்னன் கேட்டிருக்கிற எங்கிட்டயே நீ அம்மாவாசை அன்று பௌர்ணமி என்கிறாயா, இன்று இரவு பௌர்ணமி வரவில்லை என்றால் உன் தலை முடிஞ்சு போச்சுன்னா. என்ன பண்ணாரு, நேரா அம்மையின் போய், அம்மா உன் அழகுல தானே நான் மூழ்கி இருந்தேன். ஏன் அவருக்கு அந்த பேரொழியில மூழ்கி இருந்தவருக்கு ஆனந்த கழிப்புல நின்னாரு. இந்த மன்னன் கேட்ட கேள்வி கேட்டபோது கீழே இயல்பான இறங்கி வந்து நின்று, மன்னா என்ன கேட்டீர்கள், திரும்ப ஒரு நிமிடம் பஞ்சாங்க பார்த்து விட்டு சொல்லுகிறேன் அப்படின்னு சொல்லல. அவரு அவர் சொல்லா இருந்த ஆனந்தத்தில் இருந்தாரு, கேட்ட உடனே பௌர்ணமின்ட்டாரு. இதாங்க ஞானியினுடைய நிலை. அவர் அந்த பேரொழியில அதாவது பரம்பொருளை பார்த்திருப்பவர்கள் பரமே பார்த்திருப்பர், பதார்த்தங்கள் பாரார். இத எளிமையா சொல்லுவாங்க, யார் யார் என்ன கண் கண்ணாடி கொண்டு அணிந்து பார்க்கிறார்களோ அவர்களுக்கு அந்த வண்ணம் தெரியும். இயல்பான கிராமத்து பழமொழிங்க, எந்த கண்ணாடி போட்டு பார்த்தாலும் அவனுக்கு அந்த காடி கருப்பு கண்ணாடி போட்டா காண்பதா கருப்பா தெரியும், செவப்பு போட்டு பார்த்தா பணங்களை செவப்பா தெரியும். அப்ப நீங்க சரியான காட்சி என்பதும் தவறான காட்சி என்பதும் கண்ணில் காண்கக்கூடிய வண்ணமும் இருக்கிறது. சரியான காட்சியை தவறான கண்ணாவும் பார்க்கலாம், தவறான கண் கொண்டு சரியான காட்சியை நீங்க தவறாகவும் பார்க்கலாம், எப்படி வேணாலும் பார்க்கலாம். இது அவங்க காணக்கூடிய மனநிலையை பொறுத்தது. எனவே இறைவனை காண்பவர்கள் காண்பதெல்லாம் இறைவனாகவே காண்பார்கள். இறைவனை காணாதவனுக்கு இறைவனே வந்து நின்னா கூட இறைவனும் தெரிய மாட்டான். இதுதான் நிலை. இது நம்முடைய நூல் மிக தெளிவா சொல்லியிருக்குது. ஆனா இங்க மத்தம் என்ற சொல்லுக்கு மகிழ்ச்சி, களிப்பு, ஆனந்தம் அப்படின்னு பேர். எனவே இறைவன் திருவடியே நினைந்து, அதனால அந்த பாட்டில் வச்சார், முத்தனம் அத்தன் உடையான் அடியே நினைந்து, அந்த அடியே நினைந்து அப்படி அப்பசாமி வந்தீங்கன்னா நினைந்துருகும் அடியவரை மைய வைத்தார். அந்த நினைந்தா மைய வைப்பான், உருக வைப்பான். அப்ப இது நினைத்தார், யார நினைத்தாரு, உத்தமன் அத்தன் உடையான் அடியே நினைந்து. அப்ப அந்த அடியே நினைந்து உருகிய நிலையில என்ன ஆனார், மத்தம் அப்படியே என்ன ஆயிப்போச்சு, பைத்தியக்காரனை போல நிற்கிறாருங்க. அந்த சொல்லுக்கு அதான் பொருள், மத்த மத்த அந்த நினைந்துருகி மத்த மனத்தொடு மால், மால்னா மயக்கம். அப்ப மால் இவன் என்ன மனநிலைவில் ஒத்தன ஒத்தன சொல்லிட, அதாவது இந்த ஊர்ல இருக்க மக்கள் என்ன சொல்லுவாங்களா, இவன் மனநிலை பாதிக்கப்பட்டவன் சொல்லுவாங்களாம். அந்த ஒத்தன ஒத்தன சொல்லிட யாரு, ஊரூர் தெரிந்து. எனவே இந்த ஒரு ஊரில் வசிப்பவர் அல்ல, இங்க ஊர் ஊரா சுத்திட்டே இருக்கிறவங்க, அவங்க எல்லாம் எங்க அறிவு இருக்குது, அவங்க எல்லாம் பைத்தியக்காரனுங்க அப்படின்னு உலகம் சொல்லும். ஏன்னா உலகம் பார்க்கிற பார்வை வேறுங்க, ஞானிகள் பார்க்கிற பார்வை வேறு. இது எளிமையா சொல்லுவார். நீங்க இந்த சுகி சிவம் அப்படிங்கிறவரு ஒரு சின்ன ஒரு உதாரணம் சொல்லியிருப்பார், எளிமையா உங்களுக்கு புரியிருக்கா சொல்ற, வேற ஒன்றும் இல்ல. ஒரு சொற்பொழியில் அவர் சொல்றார், நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய குழந்தை இருக்கிறது, அப்பா கையில 1000 ரூபாய் நோட்டா வச்சிருக்கிறார், இன்னைக்கு 1 லட்சம் ரூபாய் வந்திருக்குது, 10 ரூபாய் அப்படியே எண்ணி எண்ணி பார்த்து ரொம்ப மகிழ்ச்சியா அடைஞ்சிருக்கிறார். அந்த குழந்தை அங்கிருந்து வந்துச்சு, அப்பா கையிலிருந்து நோட்டை வாங்குச்சு, அதுக்கு 1000 ரூபாய்லாம் தெரியாது, அதுக்கு ஒரு காய் தான் போட்டு கசு கசு கசுக்குது, டே தங்கம் 1000 ரூபாடா தங்கம் அப்படின்னு அம்மா இருந்தோம் அப்பாவும் தான் கதறணும், அதுக்கு வெறும் காயுதம் தான், இது ஒரு ஓரமாக கசி போட்டு போடுச்சு. அந்த குழந்தை அப்பா என்றதை பார்த்து பார்த்து என்ன பண்ணுச்சுங்க, அன்னைக்கு வந்து நியூஸ் பேப்பர் எடுத்து வச்சு 10 பேப்பர் கிழிச்சு வச்சுக்கிட்டு இது 1000 ரூபா அப்படின்னு எங்களும் வச்சுக்கோங்க. அந்த குழந்தைக்கு நீங்க காட்டுகிற பேப்பர் 1000 ரூபாய் இல்ல, அதுக்கு அது கையில வச்சிருக்கிறது 1000, அதை நீங்க வாங்கிக்கிது, அட எப்பறம் என்ன வாங்கிட்டு இதை வச்சு விளையாண்டுக்கிற கொண்டா அப்படின்னு வாங்கிக்கி குப்பையில் கீழ் போட்டுட்டீங்க. அந்த குழந்தைங்களோட இல்லை, அடம் பிடிச்சி எனக்கு அந்த காகிதமே தான் வேணும், அதையே தான் கொடுக்கணும், அதை எப்படி நீ கிழிக்கலாம், எப்படி நீ கசக்கலாம் அப்படின்னு குழந்தை. அப்ப அந்த குழந்தையினுடைய மனநிலையில அந்த காகிதம் தான் ரூபாய், ஆனா உண்மையான ரூபாய் நீங்க கொடுத்து அந்த குழந்தை பெற்றுக்கொள்ளுமா, பெறாது. அப்ப குழந்தையினுடைய பார்வையில் வெற்று காகிதம் தான் 1000 ரூபாய், தந்தையின் பார்வையில அந்த 1000 ரூபாய் சீல் அடிச்சதுதான் 1000 ரூபாய். இது அவங்க மனநிலையில் இருக்கு பாருங்க. அப்ப அந்த குழந்தைக்கு அப்பா கொடுக்கிற 1000 குப்பை, குழந்தைக்கு குப்பை தான் 1000. இதுதான் ஞானியின் இயல்பு. நமக்கு எதெல்லாம் சொத்து நினைக்கிறேன் தெரியுங்களா, அத்தையா இருக்கிற சொத்து இத்தனை இருக்குது, அத்தையும் சொத்து இத்தனை இருக்குது, தங்கம் இவ்வளவு இருக்குது, வெள்ளி இவ்வளவு இருக்குது, வைரம் இவ்வளவு வச்சிருக்கிறோம், பேங்க் பேலன்ஸ் அவ்வளவு இருக்குது அப்படின்னு பார்க்கிறோம். ஞானிகளுக்கு அதெல்லாம் குப்பையாவே தெரியும். அவன் இதெல்லாம் குப்பையும் நினைக்கிறான். நாம தாங்க என்ன பண்றோம், ஐயோ இது தங்கம்ங்கிற, அட நீ வச்சுக்கிய உன் தங்கத்தை, எனக்கு இறைவன் தான் எல்லாம் என்று அந்த உணர்வு உந்தி நிற்கிற அவங்களுக்கு இதெல்லாம் பொய்யாகத்தான் தெரியும். இது ஞானிக்கு மட்டும் இல்லைங்க, நீங்க இறைவன் மீது அன்பு செலுத்த ஆரம்பித்து விட்டால் உங்களுக்கும் இந்த பார்வை வந்துவிடும். ஏன்னா பற்றுகிற பொருள் எதுவோ அதை பொறுத்து நம்முடைய பார்வை மாறுபடும். நாம் மலத்தை பற்றி நின்று பார்க்கின்ற பொழுது நமக்கு பார்வை வேறு, அதுவே அருளை பற்றி நின்று காண்கின்ற பார்வை வேறு, சிவத்தை பற்றி நின்று பார்க்கின்ற பொழுது நம் பார்வை மாறுபட்டு விடும். இதுதான் நம்முடைய நிலை, நம்முடைய இயல்பு அதுதான். எனவே அதைத்தான் இங்க எடுத்துக்கொண்டார். ஊர் மக்கள் இவன் பைத்தியக்காரன் என்று சொல்வார்கள். இதைத்தான் பின்னாடி சொன்னாருங்க, பித்தன் என்று என்னை உலகவர் பகர்வதோ காரணம் இது கேளிர்னர். அதேதான் அந்த சொல்லுதான் இங்க வைத்துக்கிறார். ஒத்தன ஒத்தன சொல்லிட ஊரூர் திரிந்து எவரும் தத்த மனத்தன பேச, அவன் மனசுக்கு வந்த மாதிரி பேசுறா, தத்த மனத்தன பேச எஞ்ஞான்றுகொள் சாவதுவே. இங்க சாவதுன்னா செத்து போயிடறேன்னு சொல்லலீங்க, தன்முனைப்பு கெட்டு போக வேண்டும் என்று வேண்டுகிற, அதுக்குதான் பசுபோதம் என்று பேர். நான் அப்படிங்கிற நினைப்பு என்னை விட்டு போகணும். என்ன பார்த்து ஒருத்தன் சொல்றான், ஏ நீ பைத்தியக்காரனாடா அப்படின்னு சொல்றான்னு வச்சுக்கோங்க. ஏ ஆறா பார்த்து பைத்தியக்காரன், என்னையா பைத்தியக்காரன் சொன்ன? ஆமாயா உன்னத்தானே, இன்னொரு தடவை சொன்னா பாரு அப்படின்னு போய் சண்டைக்கு நின்னீங்கன்னா என்ன ஆகுதுங்களா, உங்களுக்கு இன்னும் பசு போதம் கெட்டு போகவில்லை. பைத்தியக்காரன் சொல்றானா, பெருமானே இன்னைக்கு தானப்பா என்ன பக்தனா ஏத்திருக்கிற அப்படின்னு மகிழ்ச்சி அடைஞ்சீங்கன்னா அதான் உண்மையான. ஏன் நான்கிற நிலை கட்டு நிற்கிற நிலை அந்த இடத்துல நம்ம பார்த்து பைத்தியக்காரன் சொன்னோன்னு என்ன எப்பரா நீ பைத்தியக்காரன் சொல்லலாம் அப்படின்னு நம்ம கோவிட்டுக் கொள்ளுகின்ற பொழுது நம்முடைய தன்முனைப்பு கெடாது நிற்கிறது. உங்களை அப்படி சொல்லுகின்ற பொழுது பெருமானே இன்னைக்கு தான் என்ன ஒரு தொண்டன் தொண்டர் பட்டியல்ல அந்த கூட்டத்துல என்னையும் ஒருத்தனா இன்னைக்கு தான் சாமி ஏத்திருக்கிறேன்னு நினைச்சீங்கன்னா அது அங்க பக்தி அனுபவம். அதனால இந்த பெயர் இந்த புகழ் இந்த பெருமை என்பதுல மயங்கி நின்று விட்டால் உயிர் கடைத்தேற முடியாது. அப்படி இப்படி சொல்லும் போதுதான் தூக்கி அந்த பக்கம் போட்டு நின்றுட்டோம்னா நமக்கு எப்பவும் மயக்கம் இல்லாது நின்று விட்டால் சிக்கல. இன்னும் சொல்ல போனா போற்றுகின்ற பொழுதெல்லாம் கவனமா இருக்கணுங்க, தூற்றும் போதெல்லாம் கவலைப்படாம இருக்கலாம். யாராவது உங்களை தூற்றுகிறார்கள் என்று சொன்னா கவலையே பட வேண்டியதில்லை. ஏன் நமக்கு அதனால வம்பே இல்லை. யாராவது உங்களை ஐயா உங்களை போல அருமையா இருக்கிறாங்க, தூரமான பாக்குற மாதிரியே இருக்குதுங்க உங்களை பார்த்தா அப்படின்னு சொல்லும் போது ஜாக்கிரதையா இருந்துக்கடா, டே பொம்பல கொண்டு விட்டுருவாங்கடா உன்ன அப்படின்னு உங்க மனதுக்குள்ள நீங்க தயார்படுத்திக்கணும். ஏதாவது வழி தெரியலையா சாமி, இவர் என்ன என்ன சொன்னாலும் அது எனக்கு இல்லைங்க சாமி, எல்லாம் உங்களுக்கு. அந்த ஃபண்ட் டிரான்ஸ்பர் பண்றாங்க பாருங்க அக்கௌண்ட்ல, அந்த மாதிரி நான் டிரான்ஸ்பர் பண்றேன், எனக்கு என்ன அவர் சொன்னாலும் எனக்கு இல்ல, இதெல்லாம் உட்காந்து அக்கௌண்ட்லயே வச்சுக்க சாமின்னு சொல்லி கையெடுத்து கும்பிட்டு நின்றுட்டீங்கன்னா தப்பிச்சுக்கலாம். இதுதாங்க உண்மை நிலை. எனவே அதைத்தான் மணிவாசகரையே திட்டம் என்றுதான் உலகம் சொல்லுச்சு. உங்களை மட்டும் நல்லவன் சொல்லுவாங்களா? ஆனா நமக்கு ஒரு நினைப்பு இருக்குது, என்ன எல்லாரும் நல்லவன்னு சொல்லணுங்க, யாரும் சொல்ல மாட்டாங்க. இந்த பக்கம் கொடுக்கும்போது நல்லவன் பாங்க, அந்த பக்கம் போனவன சொல்லுவாங்க என்ன இவ்வளவுதான் கொடுத்துருக்கான் பாருங்க, இன்னும் கொஞ்சம் சேர்த்து கொடுத்தா குறைஞ்சா போச்சு என்ன வந்தது போங்க அப்படின்னு இந்த பக்கம் போனே திட்டிட்டு உட்காந்துருப்பான். எனவே எப்பொழுதுமே நாம் வழிபாட்டு நெறியில நிற்கும் பொழுது நமக்கு இலக்கு இறைவன் மட்டும்தான். அவன் ஒருத்தன் தான் நமக்கு பொருள், அவன் ஒருவன் மட்டும்தான் நமக்கு இலக்கு. அவனை வணங்குவதும் அடியார்களை வணங்குவதும் தாங்க நமக்கு ஆனந்தம். அவ்வளவு. நம்ம திருநீர் பார்த்தோமா, உருத்துருவாக்கத்தை பார்த்தோமா, சிவாய நம திருச்சிற்றம்பலம் ஒரு வணக்கத்தை போட்டுட்டோம்னா அது ஆனந்தம், அதுக்கு மேல ஒன்றுமே இல்லை. அது நீங்க வணங்கி வணங்கி அத பழக்கத்துக்கு உள்ளானீங்கன்னா அதன் மகிழ்ச்சி என்னன்னு தெரியும். வேற வேறுபாட்டுக்கே இடம் கொடுக்க வேண்டியதில்லை. வேடத்தை பார்த்தா வணக்கம் போட்டு முடிச்சா வேலை முடிஞ்சு போச்சுங்க. இந்த இது ஆனந்தம். அதனாலதான் கூடும் அன்பினில் கும்பிடலே அன்றி வீடும் வேண்டான். அடியார்கள் எப்படிப்பட்டவங்க, நான் உங்க வீடு பேர் கொடுக்கறேன்னா வச்சுக்கலாம் அவன் வீடு பேர்ல, எனக்கு அதெல்லாம் வேண்டாம், எனக்கு என்னதான் வேணும், இன்னும் பாலிக்குமோ இப்பிறவி இதுதாங்க எனக்கு வேணும், எங்க சாமி கும்பிடணும், செத்து செத்து வந்து கும்பிடணும், அதை விட எனக்கு வேற ஒண்ணும் வேண்டாம் என்பதுதான் நம் பெருமக்கள் இறைவனிடத்துல வேண்டி இருக்கிறார்கள். அதனால இந்த பாட்டுல அதான் சொல்லியிருக்கிறார். எனவே ஊர் பூரா தெரிபவர் பைத்தியக்காரனை போல இருப்பார் என்று சொல்லுகின்ற பொழுதெல்லாம் நம்முடைய பசுபோதம் கெட வேண்டும். சாவதுவே என்பதற்கு பசுபோதம் கெட்ட நிலையை குறிக்கின்றார் என்பதுதான் இந்த பாடலுடைய கருத்துங்க. எனவே மீண்டும் ஒரு முறை பார்த்துக் கொள்ளுங்க, இறைவன் திருவடியை நினைந்து நைந்து உருகி நிற்கின்ற அந்த ஆனந்த கணிப்புல நிற்கின்ற பொழுது இந்த உலகம் பைத்தியக்காரன் என்று சொல்லிக்கொண்டு நிற்கும் அப்படி சொல்லுகிற நிலையில் அவர்கள் பேசுவதை கண்டு என்னுடைய தற்போதம் கட்டு நிற்க வேண்டும் பெருமானே என்று வேண்டுகிறார். பாடலுடைய கருத்து பார்த்துக்கணும். உத்தமன் அத்தன் உடையான் அடியே நினைந்து உருகி மத்த மனத்தோடு மாலிவன் என்ன மனநிலைவில் ஒத்தனை ஒத்தனை சொல்லிட ஊரூர் தெரிந்து எவரும் 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 தத்தம் மனத்தன பேச எஞ்ஞாந்துகொள் சாவதுவே என்று காட்டுகிறார். இந்த நிலையில இருப்பார்கள் என்பதை நம்முடைய நூல் சொல்லி இருக்குது. நீங்க உங்களுக்கு வேணும்னா நீங்க நம்முடைய இதுல பார்த்துக் கொள்ளலாம், அதாவது சிவஞான சித்தியார்லயும் பார்த்துக் கொள்ளலாம். அதுல பாத்தீங்கன்னா எட்டாஞ்சூத்திரத்துல 32வது பாட்டுல அது செய்தி கொடுத்துக்க, ஞானமதின் ஞானமிட்டை உடையோருக்கு நன்மையோடு தீமை இல்லை, நாடுவது ஒன்று இல்லை, சீலம் இல்லை, தவம் இல்லை, விரதம் ஓட சிரம செயல் இல்லை, ஞானம் இல்லை, சித்த மலம் இல்லை, கோலம் இல்லை, புலம் இல்லை, கரணம் இல்லை, குணம் இல்லை, குறி இல்லை, குளமும் இல்லை, பாலருடன் மத்தர் பிசாசர் குணம் மருவி பாலினோடு அகிலர் பாலினோடு இவை பயின்றாடினும் பாலினோடு அக பாலருடன் மத்தர் பிசாசர் பாலர்னா குழந்தை, மத்தர்னா பைத்தியக்காரன், பிசாசர்னா பேய் பிடித்தவர்கள். இந்த மூணு நிலையில தான் ஞானி நிற்பான் என்று சிவஞான சித்தியார்ல நம்முடைய அருளந்த சிவன் நமக்கு எடுத்து காட்டுகிறார். எனவே இந்த நிலைதான் என்பதை நாம் மறந்துடக் கூடாதுங்க. இதுதான் நிலை. அதனாலதான் நம்முடைய பெருமக்கள் அவனுடைய வாக்குல சொல்லும்போது ஒன்றுமே இல்லாதவனாகத்தான் தன்னை காட்டிக்கொண்டார்கள் என்பதை பார்த்துக் கொள்ளலாம். எனவே இந்த பாடலில் இந்த நிலை இறைவனை நினைந்து நைந்து உருகி நிற்பதுதான் ஆனந்த கழிப்பு என்று தொட்டு காட்டியிருக்கிறார் மணிவாசக பெருமாள்.